இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக இம்மானுவேல் என்கிற பெயர் குறித்து நாம் வேதத்திலிருந்து சிந்திப்போம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு அநேக பெயர் இருக்குது. எத்தனை பேர் யாருக்காவது தெரியுமா? மேசியா, அதுக்கப்புறம் கிறிஸ்து, அதுக்கப்புறம் இம்மானுவேல், இயேசு, இப்படி அநேகம் பேர் இருக்கு. மோசைட்டு ஆண்டவர் சொல்லும்போது மோசை வந்து ஆண்டவர் கேட்குறாரு, இந்த ஜனங்கள்லாம் கேட்டாங்கன்னா நான் உங்களுடைய பெயரை என்னன்னு சொல்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி சொன்னால் யாருக்காவது புரியுமா? யாராவது பெயர் கேட்டால் போப்பா போய் சொல்லு, நான் சொன்னேன்னு சொல்லு. யாருன்னு கேட்டால் நான் சொன்னேன்னு சொல்லு, அவ்வளோதான். அப்படின்னா யாருக்கு புரியும்? நான் யார் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இன்னைக்கு விசேஷமாக இம்மானுவேல் அப்படிங்கிற பெயருக்கு உண்டான அர்த்தத்தை பார்க்க போகிறோம். இது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச பேர். நம்ம சபைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா இம்மானுவேல் ஆலயம்னு வச்சிடலாம். ஆனால் பெயருடைய அர்த்தம் தெரிஞ்சாச்சுன்னா எப்பா இது எவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஓ சபைக்கு யகோவா ஈரே, யகோவா சம்மா, யகோவா பார்த்து என்னென்னமோ பைபிளில் இந்த பெயரெல்லாம் எடுத்து வச்சுருவாங்க. அப்போ மோசே வந்து கேட்குறாரு, முதல் உங்களுடைய பெயரை கேட்டால் நான் ஜனங்களுக்கு என்னன்னு சொல்கிறது. சொல்கிறாரு இருக்கிறவராகவே இருக்கிறேன்ட்டு. யாருக்கு என்ன புரிஞ்சுது? யாருக்காவது புரிஞ்சுதா ஆண்டவர் பெயர் என்ன? அதில் சொல்லுங்கள் பாப்போம். அப்படின்னா நாம் என்ன பெயரை சொல்லி கூப்பிட்டாலும் அதுக்கு அதுதான் அவருடைய பெயர். உலகத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ற ஜனங்கள் உலகம் முழுதும் எத்தனையோ மதத்தில் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களோ இருக்கிறன்னு சொல்கிறவங்களோ எத்தனையோ பெயரை சொல்ல கூப்பிட்றாங்க. அவங்கெல்லாம் சொல்கிறது கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், அவர் காத்தா இருக்கிறாரு, சூரியனாக இருக்கிறாரு, நெருப்பாக இருக்கிறாரு. அப்படி உலகத்தில் யார் யார் என்னென்ன காரியத்தில் கடவுள் இருக்கிறாருன்னு நம்புகிறாங்களோ அதெல்லாம் யாருடைய பொருள்? ஆண்டவருடைய பொருள். மனுஷன் எதையை பார்த்து இது கடவுள் இதில் இருக்கிறாருன்னு சொல்லி நம்பினாலும் இதில் கடவுள் இருக்கிறாருன்னு ஒருத்தர் நம்பினானா அதில் ஆண்டவர் சொல்கிறார் நான் இருக்கிறவராக இருக்கிறேன், நீ என்னன்னு நினைக்கிறையோ அதுதான் என்னுடைய பெயர். அப்போ மனுஷன் என்ன வேணாலும் நினச்சிக்கலாம். பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, கடவுள் எங்கே இருக்கிறார்? தூண்லேயும் இருக்கிறார், தூண்லேயும் இருக்கிறார். எங்கே வேணாலும் இருக்கிறேன்னு நாம் நம்பிக்கலாம். இப்படி அநேகர் நம்பி இருக்கும்போது கடவுள் எங்கே இருக்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது இம்மானுவேலுங்கிற பெயர் வந்து நிறைய பேர்த்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய பேர் பேரும் வச்சுக்குவாங்க இம்மானுவேலுக்கு, நிறைய பேர் சபைக்கு பேர் வச்சுருவாங்க, நிறைய பேர் ஊழியத்துக்கு அந்த பேரை வச்சுருவாங்க. இப்போ அந்த பேரை பற்றி என்னங்கிறது வேதத்தில் வந்து பார்த்துருவோம். மத்தேயு 1
உரைக்கப்பட்டது நிறைவேறியபடி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னியை தற்போதையாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெறுவார்கள் என்று சொன்னார்.
அதுக்கப்புறம் போதும். இந்த ரெண்டு பேர் இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. பிறக்கும்போது ரெண்டு பேர் வைக்கிறக்காங்க, ஒரு பேர் இயேசு, இன்னொரு பேர் இம்மானுவேல். குழந்தையாக பிறக்கும்போது ரெண்டு பேர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்குது, கிறிஸ்து, அப்புறம் பல பேர் இருக்குது அவருக்கு. ஏசியா 9:6 எடுத்தவங்க வாசிக்க பார்ப்போம். ஏசியா 9:6 நிறைய இந்த பேர் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில நடந்தது, இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனா நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் அப்படிங்கும் போது ரெண்டு பேர் குறிப்பா வச்சிருக்காங்க. ஒன்று வந்து இயேசு, இன்னொன்று வந்து இம்மானுவேல். இயேசுன்னா என்ன அர்த்தம்? இங்கே வசனத்தில் என்ன நாம பார்க்குறோம்? ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர்னா இயேசு. இயேசுன்னா ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். அப்போ என்னுடைய பாவத்தை நீக்கி ரட்சிக்கிறவர்னு சொன்னால் நான் இயேசுங்கிற பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பைபிளில் பல இடத்துல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம், இயேசு கிறிஸ்து அல்லது கிறிஸ்து இயேசு. புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கும் போது பல இடங்களில் நாம் பார்க்குறோம் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். யாராவது ஜெபம் பண்ணும்போது இம்மானுவேல் கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபம் பண்ணுறோமா? அப்படித்தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. யெகோவா என்னும் நாமத்தினால் ஜெபம் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஆனால் அப்படி செய்கிற ஒரு குரூப் இன்னைக்கு இருக்கிறாங்க. இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எப்படிங்கிற ஒரு உபதேசத்தை உருவாக்கி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் அப்படிங்கிற ஒரு உபதேசத்தை உருவாக்கி இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கணும், இயேசுவின் நாமத்தினால் சபைகளை கட்டணும், இயேசு தான் ஜனங்களுடைய பாவங்களை இன்னைக்கு ரட்சிக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு சபை குரூப்பே இருக்குது. பெந்தகோஸ்த் சபையில் ஒரு தனி சபையை உருவாக்கி வச்சுருக்காங்க. ஒரு கொள்கையாக அல்லது உபதேசமாக உருவாக்கி பெந்தகோஸ்த் சபையில் அது ஒரு பிரிவாக இருக்கிறது. யாராவது இம்மானுவேல் உபதேசம், இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்த மாதிரி இம்மானுவேலின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்குறோம் அல்லது இம்மானுவேல் கிறிஸ்து, இம்மானுவேல் அப்படின்னு எங்கேயாவது வந்திருக்க வாய்ப்பில்லை, வரல. ஒரே ஒரு இடத்துல இருக்குது. பிறக்கும்போது மட்டும் பேர் வச்சது இம்மானுவேல். இம்மானுவேல்னு என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு இருக்கிறார். இப்போ இந்த இயேசு இம்மானுவேல் இந்த ரெண்டு பெயரில் எந்த பெயர் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும்? இயேசுனா ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர், ஏன்னா தேவன் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல்னா தேவன் நம்மோடு இருக்கிறார். சோத்ரா இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறான்னு சொல்லிட்டு மரியாளையும் யோசேப்பு என்ன பண்ணாங்கன்னா எருசலேமுக்கு போயிட்டு பண்டிகை கொண்டாடிட்டு திரும்பி ஊருக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்போ வரும்போதெல்லாம் என்ன சொல்லிட்டு வர்றாங்க? இம்மானுவேல், இம்மானுவேல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு வர்றாங்க. பண்டிகையிலேருந்து எருசலேமுக்கு போயிட்டு திரும்பிட்டு இருக்காங்க. அப்போ இயேசுங்கிற காரியம் மற்ற எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. வரும்போது என்ன நினைக்கிறாங்க? அவர் நம்ம கூட்டத்தில் இருப்பார், தேவன் நம்ம கூட இருக்கிறார், இம்மானுவேல், இம்மானுவேல் சொல்லிட்டு எவ்வளோ நாள் பயணம் பண்ணிட்டாங்க? ஒரு நாள் பயணம் பண்ணிட்டாங்க. இம்மானுவேல், இம்மானுவேல்னு மாத்தாலும் மரியாதம் இயேசு கிறிஸ்துவ என்ன நினச்சி நம்பியிருக்காங்க? இம்மானுவேல், இம்மானுவேல்னு அங்கிருந்து சொல்லிகிட்டே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே வந்திருக்காங்க. ஒரு நாள் கழித்து தேடி பார்த்தா அங்கே இம்மானுவேலை காணும். திருப்பி இம்மானுவேலை தேடி பார்த்தா எவ்வளோ நாள் தேட வேண்டியது வந்துச்சு? மூணு நாள் தேட வேண்டியதாக இருந்துச்சு. அந்த இம்மானுவேல் எங்கே இருந்தார் அப்புறம்? அங்கே போய் உட்காந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். இன்றைக்கு அநேகர் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு அப்படின்னா நம்முடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவருங்கிறத நம்பாமல் இம்மானுவேலாக தான் நம்பிட்டு இருக்காங்க. நம்பி நம்பி இருக்கிறத தேடி பார்க்கும்போது மூணு நாள் தேட வேண்டியதாக இருக்குது. தேடி பார்த்து கண்டுபிடிக்கிறாங்களான்னு கேட்டால் தேடி தேடி கண்டுபிடிக்க முடியலன்னு நிறைய பேர் போயிடுறாங்க. நிறைய பேர் தேவனுடைய ஆலயத்தில் வந்தால் தான் அதை கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் அங்கே தேவாலயத்தில் உட்காந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ இம்மானுவேலை காணாம காணாம தேடினா எங்கே இருப்பார் இம்மானுவேல்? தேவனுடைய ஆலயத்தில் இருப்பார். அப்படின்னா தேவனுடைய வார்த்தையில் இருப்பார். அப்படி இன்றைக்கு யார் தேவனுடைய சமூகத்துக்கு வந்து தேவன் நம்மோடு இருக்கிறார் இருக்கிறான்னு நம்பி இருக்கிறவங்க, தேவன் உண்மையாகவே நம்ம கூட இருக்கிறாரா இல்லையாங்கிறத தேடி பார்க்கறதுக்கு எங்கே வரணும்? தேவ சமூகத்துக்கு வரணும். அங்கே வந்து தேடி பார்த்தா தான் தெரியும் தேவன் நம்ம கூட இருக்கிறாரா இல்லையாங்க. ஏசையா 7:10-16 வரை வாசிப்போம். இங்க பாத்தீங்கன்னா இம்மானுவேலுங்கிற பெயர் வந்திருக்குது. எங்க வந்திருக்குது? பழைய ஏற்பாட்டில் எந்த வசனம்? 14 வாசிப்போம். இங்கே இம்மானுவேல் என்று பெயர் எடுக்கிறதுக்கு உண்டான தீர்க்கு தரிசனம் வந்திருக்குது. இது என்ன காரணத்தினால ஆண்டவர் வந்து இந்த இம்மானுவேல் பெயர் எடுக்கிறதுக்கு என்ன காரணம் இங்கே நடந்திருக்குது? என்ன சம்பவம் நடந்திருக்குதுன்னா, மனுஷனை விசனப்படுத்தாது போதாது என்று சொல்லி தேவனையும் விசனப்படுத்தி இருக்கிறார். அப்படின்னா மனுஷனை சோதிச்சது பத்தாது, தேவனையும் சோதிச்சு பார்க்கலான்னு சொல்லி சோதிச்சு பார்த்ததுக்கு ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்காரு. இந்த அடையாளத்தை கொடுக்கும்போது இந்த எருசலேமில் இருக்கிற ராஜா, ஆகாசுங்கிற ராஜா, ஆண்டவர்கிட்ட போய் புலம்புறோம். இந்த அதிகாரத்தில் மேலே இருக்கிற பகுதியில் வாசித்து பார்த்தா நம்மளுக்கு தெரியும், ஆண்டவர் எருசலேமை பிடிக்கிறதுக்கு இஸ்ரவேல் ராஜாவும் சிரியா ராஜாவும் வந்திருக்கிறாங்க. எருசலேம்னா தேவனுடைய வார்த்தையை பிடிக்கிறதுக்கு. எதுக்கு பிடிச்சி? எருசலேமில் உட்காந்து அரசாட்சி பண்ணுறதுக்கு. அப்போது இங்கே விண்ணப்பம் பண்ணுகிற சமயத்தில் ஆகாசிட்ட ஆண்டவர் என்ன கேட்குறான்னா, நீ ஒரு அடையாளத்தை கேள், நீ என்ன கேட்டாலும் நான் செய்வேன். ஆமாம், நீ பாதாளத்திலேருந்து கேட்டாலும் சரி, நீ பரலோகத்திலேருந்து கேட்டாலும் சரி, என்ன அடையாளம் உனக்கு வேணும்? காரணம், இந்த எருசலேம் எந்த ஊர்? அது மகாராஜாவின் நகரம். இன்னைக்கு நாம் சங்கீத பகுதியில் வாசித்தோமே, எருசலேம் அல்லது சியோன் வந்து மகாராஜாவின் நகரம். எருசலேம்னாலும் ஒன்று தான், சியோன்னாலும் ஒன்று தான். அப்போ இதே பிடிக்கிறதுக்கு வந்திருக்கும் போது இந்த ராஜா வந்து விண்ணப்பம் பண்ணுறாரு. விண்ணப்பம் பண்ணும்போது நீ ஒரு அடையாளத்தை கேள், எங்கிருந்து வேணாலும் கேள், ஆழத்திலிருந்தாவது கேள், அப்படின்னா பாதாளத்திலிருந்தாவது கேள், அல்லது உயரத்திலிருந்தாவது கேள், அப்படின்னா பரலோகத்திலிருந்தாவது கேள், என்ன அடையாளம் கேட்டாலும் என்னால் கொடுக்க முடியும். இந்த ராஜா என்ன தெரியுமா சொன்னான்? யாருக்கா தெரியுமா? அப்பா. ஆமாம், என்னத்தினால் அப்படி சொன்னான்? நம்மக்கிட்ட ஏதாவது கேட்கணும், யாராவது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, அமெரிக்காவில் ஒரு வீடு வேணும். ஆமாம், பயங்கரமான லிஸ்ட்டு போட்டுருவோம். இவன் என்ன பண்ணிட்டான்? நான் கேட்கவே மாட்டேன்ட்டான். ஆமாம், ஆண்டவரே நான் பரிச்சு செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டான். என்ன காரணம்? இன்னைக்கு நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க, உபாச ஜெபம், அல்லது காத்திருப்பு ஜபம் அல்லது புது வருஷத்துல இந்த மாதிரி ஜபம் எல்லாம் பண்ணும்போது தனி ஜபத்துல நாம என்ன பண்ணுவோம், நிறைய விண்ணப்பம் வச்சுருக்கோம். விண்ணப்பம் பண்ணுனா என்ன பிரச்சனை தெரியுமா, விண்ணப்பம் எல்லாம் நிறைய வச்சு ஆண்டவருக்கு பாண்டவரே எங்களுக்கு இதை தாரும், காரை தாரும், படிச்சு பாஸ் ஆகணும், அப்புறம் நான் நல்ல பட்டம் ஆகணும், டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், வெளிநாடு போகணும், இப்படி எல்லாம் சொல்லி ஜபம் பண்ண என்ன பிரச்சனை தெரியுமா, அதான் என்ன என்ன பிரச்சனை, நம்ம நிறைய லிஸ்ட் போட்டு வாங்கிட்டோம், வாங்கிட்டு அது எப்படி பயன்படுத்துறோம். ஆனால் ஆண்டவர் கேட்கறதெல்லாம் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, கொடுப்பாரு. சோத்ரா அப்படி நிறைய பேர் அர்த்தம் தெரியாம கேட்டுருவாங்க. அந்த மாதிரி அர்த்தம் இல்லாத காரியத்தை போய் கேட்டு கடைசியில் பிரச்சனைகளை மாட்டிக்குவாங்க. வெளிப்படுத்தல் மூணாம் அதிகாரம் ரெண்டு மூணு வார்த்தையில வாசிப்போம். நிறைய பேர் கேட்டு நிறைய காரியத்தை பெற்றிருக்கிறாங்க, ஆனா அந்த காரியத்துல ஆண்டவருக்கு உண்மையா இல்லை. மன திரும்பு. அப்ப கேட்டு பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நாம என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் என் கூட இருக்கிறார், என் ஜபத்தை கேட்டு நான் நினைச்ச மாதிரியே கொடுத்துட்டு இருக்கார். ஆனா எது எப்படி நாம பயன்படுத்துறோம், இப்போ ஒரு கார் வேணும்னு சொல்லி கேட்டா அது நல்ல மாதிரி ஓட்டணும், அரசாங்க சட்டத்தை கீழ்படியணும், அவங்களா ஓட்டினாலும் சரி நல்ல டிரைவரை போட்டாலும் சரி அதில் எந்த ஒரு தொந்தரவும் வரக்கூடாது, எந்த தீமையும் வரக்கூடாது. நல்ல காரியத்துக்கு உபயோகப்படுத்தணும், பணம் சம்பாதிக்கிறதுக்கோ அல்லது வியாபாரத்துக்கோ இந்த மாதிரி காரியத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. எதுக்காக நம்ம கேட்டோமோ அந்த காரியத்துக்காக நம்ம பயன்படுத்தணும். அப்போ இப்படி செய்யாமல் இன்னைக்கு கேட்கறதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், ஆனால் நாம் மட்டும் நம்ம மனசுக்கு தகுந்த மாதிரி தான் போயிட்டுருப்போம், முடியா ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்ய மாட்டோம். அதனால ஆண்டவர் இருக்கிறார் இருக்காருன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தவங்க எல்லாருமே அவங்க வந்து அவங்களுடைய ஆவி ஆத்மா தேவனுக்கு பிரியம் இல்லாமல் இருக்கிறபடியினால் அவங்க ஆத்மா சாக போகுது. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறான்னு சொல்லி நினச்சா நம்ம ஆத்மா உயிரோடு இருக்குது, நம்ம உயிரோடு இருக்கிறோம் இருக்கிறோம் நினச்சிட்டு இருக்கிறான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நீ சாக போகிற, உன்னுடைய ஆத்மா சாக போகுது, அதனால நீ விழித்து கொண்டு என்னென்ன கேட்டு ஆண்டவர்கிட்ட வாங்கினையோ அந்த என்னென்ன காரியத்தில் நீ கேட்டு வாங்கி கொண்டையோ அந்த காரியத்தில் உண்மையில் அவனாக இருந்து அந்த காரியத்தை நல்லபடி செயல்பட்டு நீ மனம் திரும்பி நீ தேவனுக்கு உண்மையில் அவனாக இரு. இல்லாட்டினா நினையாத நேரத்தில் வந்து உனக்கு நியாயத்தீர்ப்பு செய்வேன். அப்ப இன்றைக்கு அப்ப இந்த ராஜா வந்து என்ன பண்றான், கேளுன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். ஆனா கேட்க வேண்டாம்னு சொல்லி இருக்கும் போதே நாமளே நிறைய லிஸ்ட் போட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டு நிறைய வாங்கிட்டோம். ஆனா வாங்கினதுக்கெல்லாம் இன்னைக்கு கணக்கு கேட்டா சொல்ல தெரியல, எல்லாம் செலவழிஞ்சு போச்சு, இல்லாட்டினா ஆகி போச்சு, எல்லாம் செலவாகி போச்சு. எங்கே போச்சு, சைபர் கணக்கு சைபர் ஆகி போச்சு. ஒரு மாதம் வாங்கின சம்பளத்தில் கணக்கு போட்டு பார்த்தாச்சுன்னா தசம்பாகம் காணிக்கு கொடுக்கறதுக்கு பத்தலை. ஆமாம், இந்த செலவு இந்த செலவு இந்த செலவு, ஆமாம் அஞ்சு விரலில் சம்பாரித்து பத்து விரலில் சாப்பிட்டா எப்படி இருக்கும், அப்படி இருக்குது பத்தவே மாட்டேங்குது. ஆனால் ஆண்டவர்கிட்ட மட்டும் கேட்குறான், ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வீடு வேணும், எனக்கு நிறைய சம்பளம் வேணும், எனக்கு நல்ல துணிமணி வேணும், இந்த மாதிரி நிறைய காரியங்களை தேவை, எனக்கு இப்போ வறுமையாக இருக்குது, என் வறுமையில் இந்த நீக்கணும், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அது நீக்கணும். இந்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விண்ணப்பம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டு அவங்க வந்து தேவன் சொல்லி நம்பி இருக்கிறவங்க எந்த தெய்வமானவங்க அதை என்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி என்னென்ன எது தெய்வம்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அது கல்லாக இருக்கட்டும் மண்ணாக இருக்கட்டும் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அவங்க செஞ்சிருவாங்க. ஒன்றும் இல்லைன்னா எங்கிட்ட இருக்கிற ரொம்ப அழகான பொருள் எதுனான்னு கேட்டால் எனக்கு தலைமுடி இருக்குது, அந்த தலைமுடியை நான் மொட்டை அடிச்சு கொடுத்துட்றேன், நான் அப்படி அலங்கோலமான தெரிகிறேன். நிறைய பேர் இடத்த எழுதி வச்சுருவாங்க, நிறைய பேர் பொருளை கொடுத்துருவாங்க, நிறைய பேர் எப்படியோ செய்வாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி செய்வாங்க. ஆனால் இதில் ஏமாத்துறது யாருன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்தவங்க தான். ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்கு மட்டும் முழங்கால் படிட்டு பயங்கரமாக விண்ணப்பம் பண்ணி அழுது உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணுவாங்க, கிடைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆமாம் அந்த ஆண்டவர்கிட்ட தான் தாவீது சொல்கிறாரு, ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்திலிருந்து பெற்று நாங்கள் திரும்பவும் உம்மிடத்துக்கு நாங்கள் செலுத்துகிறோம். தசம்பாகம் காணிக்கையை நம்ம கொடுக்கும்போது அந்த மொத்த காசு கொடுத்தது அவர் தான், உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டதை நாங்கள் திரும்பவும் உமக்கு செலுத்துகிறோம். அப்போ இன்றைக்கி அந்த மாதிரியும் கூட அந்த டேக்ஸும் கூட கட்டுறதுக்கு மனசு இல்லை, வருமான வரி கட்டாமையே அந்த வருமான வரியும் ஏமாற்றிட்டு போகிறாங்க. அப்போ அதை கொடுத்ததே ஆண்டவர் தான். அப்போ கேட்டு பெற்றுக்கொண்டவைகளில் உண்மையில்லவனாயிரு, இல்லாட்டினா உன்னுடைய ஆத்மா சாகுது, நீ மனம் திரும்பு. மனம் திரும்பாத பட்சத்தில் நீ நினைக்காத நேரத்தில் உனக்கு ஆபத்து வரும். அப்போ இந்த ராஜா வந்து என்ன பண்ணுறான், ஆண்டவரே பார்த்து கேட்குறாரு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கேட்காமையே நிறைய லிஸ்ட்டு போட்டுருவாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் இவங்க லிஸ்ட்டு போடாமல் இருக்கும்போது ஆண்டவரே கேட்பார். அந்த மாதிரி ஆளாக்கும் ஆகாஸ். நம்மளை ஒவ்வொருத்தரையும் பார்த்து உனக்கு என்ன வேணும் கேளுன்னா நம்ம நிறைய கேட்போம். ஆனால் அந்த மாதிரி யார்கிட்டையும் ஆண்டவர் கேட்கறதில்ல, கேட்காதனால நாமளே நிறைய லிஸ்ட்டு போட்டுருவோம். ஆனால் இந்த ஆகாஸ் ராஜாவை பார்த்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. பைபிள் அந்த மாதிரி உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்ட ஆட்கள் யாராவது தெரியுமா? சாலமண்ட கேட்டார். அதுக்கப்புறம் இல்ல, ஆண்டவர் வந்து மனுஷர்கிட்ட கேட்டது, நீ எங்கிட்ட வேண்டுவதை கேள்னு யாருக்கார் சொன்னாரு? சாலமன் ராஜாட்ட கேட்டார். அப்ப சாலமன் ராஜா என்ன சொன்னான், நியாயம் வேணும். அந்த வேத பகுதி எடுத்து வாசிச்சோம்னா நம்மளுக்கு தெரியும், அது ஒண்ணு மூணா, அதை எடுத்து வாசிப்போம். உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கரெக்டா சொல்லிட்டாரு. ஆண்டவருக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருச்சு. அந்த சம்பவத்தை எடுத்து வாசிக்கும் போது தான் தெரியும் அவன் எதை கேட்டிருக்கான். ஒன்று எது முழு சொல்லு. சாலமன் கேட்ட காரியத்துல யாருக்கு வேண்டி
கேட்டான்,
இல்ல இவனுக்கு வேணும்னு கேட்டான். ஆனா கேட்கும் போது ஜனங்களை நியாயம் தீர்க்க நியாயம் வேணும். ஆமா, உம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்க்கிறதுக்கு ஞானம் வேணும்னு சொல்லி கேட்டான். ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆண்டவர் என்ன பண்றாரு, நீ கேட்காதே உனக்கு தரேன்னு சொல்றாரு. அப்போ கொடுக்கும்போது ஒரு பிரமாணத்தை வைக்கிறாரு, நீ இப்படி இப்படியெல்லாம் இருக்கணும், பிரமாணத்தை மீறக்கூடாது, புறஜாதி கூட உடன்படிக்கை பண்ணக்கூடாது, வேத பிரமாணங்களின்படி உண்மையில்லவனாக இருக்கணும், அப்படியெல்லாம் இருந்தால் நீ ஞானமுள்ளவனாக இருந்து நீ ஜனங்களை ஆதாயிருக்க. ஆனால் சாலமான் என்ன பண்ணார், கேட்டு ஞானத்தை வாங்கிட்டார். அது ஜனங்களை நியாயந்திருக்க ஞானம் வேணும்னு சொல்லி கேட்டார், ஆண்டவர் கொடுத்துட்டார். ஆனால் சாலமோனுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது தனக்கு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. என்ன பிரச்சனை வந்தது, எருசலேம் தேவாலயத்தை கட்டிட்டு இந்து விக்கிரகங்களுக்கு இன்னொரு ஆலயத்தை கட்டிட்டான். ஆமாம், கட்டும்போது இவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. ஆண்டவர் முதல்ல என்ன சொல்கிறாரு, கூப்பிட்டு நீ புறஜாதிக்கு பின்னால் போகிற, நீ போகாத அப்படின்னு ஆண்டவர் எச்சரித்தார். கீழ்படியாமல் போனான். அப்போ ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னா, எப்போ சாலமோனுக்கே ஒரு, இப்போ சாலமோன் வந்து ஜனங்களுடைய எல்லா பிரச்சனையும் தீர்க்கிறாரு. இப்போ சாலமோனுக்கே ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை தீர்க்கறது யாரு, சாலமோன் தான் தீர்க்கணும் இல்லையா. அப்போ இந்த ஞானமுள்ள இருதயம் வேணும்னு சொல்லி கேட்டான்ல, அப்போ கேட்கும்போது ஜனங்கள் எல்லாத்துக்குமே ஞானமாக பதில் சொல்லி, ஞானமுள்ள நியாயத்தை சொல்லி, நியாயத்தை சொல்லி நல்லா பெயரும் வாங்கி, தூரமான இடங்கள்லேருந்து ராஜாக்கள் வந்தாங்க, எத்தனையோ வெகுமதியில் வந்தது, சாலமோனுடைய ஞானத்தை கேட்கறதுக்கு நிறைய பேர் கூடியிருந்தாங்க. அப்படிப்பட்ட மனுஷனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு. அப்போ அதுக்கு யார் நியாயம் விசாரிக்கணும், அவன் தான் விசாரிக்கணும். ஆனால் அவன் விசாரித்தான, அவன் விசாரிக்கல. அப்போ ஞானம் கேட்கும்போது யாருக்கு வேண்டி கேட்டான், ஜனங்களுக்கு வேண்டி தான் கேட்டான். அதனால தனக்கு பயன்படலை. நிறைய பேர் இன்னைக்கு கேட்கும்போது எல்லாம் கேட்டு வாங்கிடுவாங்க, தனக்கே பயன்படாது. அதான் மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் இத்தனால் அவனுக்கு லாபம் என்ன அப்படின்னா, மனுஷன் உலகம் முழுவதும் நடந்து சென்று ஆத்ம ஆதாயம் செய்து அநேகருக்கு தேவனுடைய வார்த்தைகளை போதித்தாலும் தன்னுடைய ஆத்மாவை ரட்சிக்காம தான் அவனுக்கு என்ன பிரயோஜனம். சாலமன் ஞானி அநேக ஆயிரங்களுக்கு சொல்லி ஞானத்தை சொல்லி கொண்டு வந்தான். ஆனால் தனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த ஜனங்களுக்கு கொடுத்த பிரமாணம் தான் அந்த ராஜாவுக்கும். அப்போ இந்த இடத்துல சாலமன் ராஜா என்ன சொல்லிட்டானா, அவங்க எல்லாம் ஜனங்க, நான் ராஜா, அதனால் எனக்கு இந்த பிரமாணம் ஒத்து வராது. அப்போ தேவனுடைய சமூகத்து முன்பாக சாலமன் ராஜாவும் ஜனங்களில் ஒரு பிரஜை தான். இன்றைக்கு அநேகம் பேர் தேவனுடைய சமூகத்தில் ஆசீர்வாதங்களை கேட்டு வாங்கிடுவாங்க, சபைகளை கட்டிடுவாங்க, நிறுவிடுவாங்க, சொத்தம் கேட்டு நிறைய வாங்கி, அப்பா என்கிட்ட ஆண்டவர் கேட்டார் சொப்பனத்தில் வந்து கேட்டதுக்கு நான் என்னென்ன மாதிரிலாம் நான் சொல்லிட்டேன், எனக்கு கொடுத்துட்டார் பாருங்கள், ஆண்டவர் எங்கள் கூட இருக்கிறார்ட்டு சாலமோன் ராஜாவும் என்ன நினச்சிட்டு இருந்தார், ஆண்டவர் என் கூட இருக்கிறார், தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நினச்சி வாழ்க்கையில் போயிட்டே இருந்தார். ஆனால் சாலமோனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இருந்தாரா, இல்லை. காரணம், நன்மை தீமை அறியத்தக்க அறிவை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதன்படி நடக்கலை. அதே காரியம் தான் இங்கேயும் வருது. நன்மை தீமை அறியத்தக்க அந்த இம்மானுவேலுங்கிறது பேர் ஆண்டவர் சொல்லிட்டு அதில் நன்மை தீமை அறியத்தக்கிற அந்த வார்த்தையும் இதில் வந்திருக்குது. அப்போ சாலமோன் வந்து நீ வந்து என்னிடத்துல விரும்புகிறத கேளுன்னு சொல்லும்போது கேட்டான். கேட்டுட்டு ஜனங்களுக்கு தான் அந்த பிரமாணம், எனக்கு இல்லை, நான் ராஜா. அப்போ இன்றைக்கு இப்போ ஊழியத்தில் வந்து அநேகருக்கு பிரசங்கம் பண்ணுறாங்க, இது ஜனங்களுக்கு தான் எனக்கு இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா இந்த சாலமோன் ராஜா கதை தான். அதனால ஆண்டவர் சொல்கிறாரு, பூமியில் வரும்போது என்ன சொல்கிறாரு, சாலமோனை பார்க்கலாம் நான் பெரியவன் என்று சொல்கிறாரு. ஞானத்தில் நீ எல்லாரும் சாலமோனுடைய ஞானத்தை தான், உனக்கு முன்னால் ஒருத்தன் இருந்ததில்லை, உனக்கு பின்னால் யாரும் வரப்போறதில்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்போ வந்து ஆண்டவர் சொல்கிற ஞானத்தை ஜனங்கள் ஏற்றுக்கொள்வாங்களா, இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, சாலமோனுடைய ஞானத்தை காட்டிலும் பெரிய ஞானம் தேவனுடைய வார்த்தையில் இருக்குது. அப்போ சாலமோனுடைய ஞானத்தை எதற்கு ஒப்பிடுறாருன்னா, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். ஆமாம், ஆமா. அப்ப சாலமோனுடைய மொத்த ஞானமும் ஒரு காட்டு புஷ்பத்துக்கு ஆண்டவர் என்ன ஒரு அளவு கொடுத்துருக்காரோ அந்த அளவும் கூட சாலமோனுடைய ஞானம் வரல. அப்போ வீட்டில் இருக்கிற புஷ்பம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இப்போ காட்டு புஷ்பத்துக்கு அந்த கலரை கொடுத்து அந்த வடிவத்தை கொடுத்து அந்த இலைய அவருடைய அளவை வச்சு அந்த ஞானம் கூட ஆண்டவர் சாலமோன் ஞானத்துக்கு கொடுக்கல. ஆனால் இன்றைக்கி காட்டு புஷ்பம் தான் பெருசு பெருசு ரொம்ப அழகாக இருக்குது அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஆண்டவர் வந்து கேட்குறத கொடுப்பாரு, ஆனால் அதில் உண்மை இல்லாமல் போகும்போது அது ஒரு காட்டு புஷ்பமாக மாறிப்படும். அப்படியாக இந்த ஆகாசகர் ராஜா நீ விரும்புகிறத கேளுன்னு சொன்னால் நான் கேட்க மாட்டேன்ட்டான். இவ்வளோ காரியத்தையும் இந்த ஆகாச ராஜா தெரிஞ்சு வச்சிருக்காரு. அப்போ ஆகாச ராஜா யாருன்னா நல்ல வேத அறிவு தெரிஞ்சாள், ரொம்ப அதான் ஆண்டவரை பரிச்சை செய்ய மாட்டேன் இன்னைக்கு விரும்புகிறத கேளுன்னு சொன்னாச்சுன்னா ஆண்டவர் நம்மளை பரிச்சை பார்க்குறாரு. எப்பா எனக்கு இந்த பிரச்சனையே வேண்டாம். மோசைட்டு ஆண்டவர் கேட்டார், உன் கையில் இருக்கிறது என்ன அப்படின்னா கோல்னு சொல்லியாச்சு. இந்த கோல் வந்து ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, இது ஆடு மேய்ச்ச குச்சி, இது ஒன்றுத்துக்கு ஆகாது, என் கையில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் தனக்கிட்ட இருக்கிற காரியத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு நிறைய பேர் உங்கள்கிட்ட இருக்கிறது என்னன்னு கேட்டால் எனக்கு படிப்பு இருக்குது, எனக்கு சொத்து இருக்குது, எனக்கு திறமை இருக்குது, இப்படி நிறைய பேர் என்கிட்ட இது இருக்குது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இருக்குது இருக்குதுன்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு போன்னு சொல்கிறார். அதை வச்சு போகும்போது என்ன ஆகும், ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு தான் உதவியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எது இருக்குது இருக்குதுன்னு சொல்லி நாம் நம்பி இருந்தோமோ அதுவே நம்மளுக்கு என்னவா இருக்கும். மோசையுடைய கோல் வந்து மோசைக்கு உதவியாக இருந்துச்சா, ஜனங்களுக்கெல்லாம் மோசையுடைய கோல் வந்து நிறைய உதவியாக இருந்துச்சு. தண்ணி வந்தது கோலால பாருங்க. ஆனால் ஜனங்களுக்கெல்லாம் கண்மலை வந்து தண்ணி வந்துச்சு, செங்கடலை பிளந்தாரு, என்னென்னமோ காரியமாக நடந்தது. எங்கிட்ட என்ன இருக்குதுன்னு சொல்லியாச்சுன்னா ஆண்டவரே எங்கிட்ட ஒரு 4 கிரவுண்டு இடம் இருக்குது, 1 கிரவுண்டு இடம் இருக்குது, இதை வச்சு ஊழியம் செய்யலாம், புறம்போக்கில் ஒரு சர்ச்சை கட்டலாம், என்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்கும்போது நம்முடைய திறமைகளை போட்டு 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 தான் நாம் முன்னேறதுக்கு பார்க்குறோம். ஆனால் அது போக போக நல்லது செய்கிற மாதிரி தெரியும். ஒரு குறிப்பிட்ட ஏரியா சமயம் வரும்போது நம்மக்கிட்ட இருக்கிறதே நம்மளுக்கு எதிரியாக மாறிடு. காலவாரி பாருங்க, சொல்லுவாங்க நிறைய பேர், நான் அழகாக இருக்குன்னுட்டு செயினை போட்டு போனேன், இருக்குது இருக்குதுன்ட்டு திருநாத்துட்டு போயிட்டேன். ஒன்றுமே இல்லாத பஞ்சபரதேசிய போயிட்டு வாங்க, இந்த ஆண்டு என்ன இருக்கு, ஒன்றுமே இருக்காது. வேற ஒரு பரதேசி பிடிக்கிறதும் பிடிக்கிறான், நல்ல பெரிய ஆளாக பிடிப்பான். ஆமாம், இப்படியெல்லாம் சேர்ந்து திருடனுக்கா கணக்கு பண்ணிட்டு நல்ல கனமான பொருளை தூக்கிட்டு வாங்கடானா, வீட்டுக்கு போனானுங்க எல்லாம் தூக்கி தூக்கி பார்த்தானுங்க, ஒன்றும் கனம் இல்லை. எது கனமாக இருந்ததுன்னா அம்மிக்கல கனமாக இருந்தது, தூக்க முடியல. தூங்கிட்டு இருக்கிற ஆளை படிப்பு ஏங்க ஏங்க கொஞ்சம் தூக்கி விடுங்க, அவன் தூங்குறவனை எழுப்பி தூக்கி விட சொல்கிறான். இந்த மாதிரி நிறைய பேர் நிறையா வேணும் வேணும் வேணும்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுக்கு இல்லாமல் கனமான பொருளை வச்சிருந்து எல்லாத்துக்கிட்டையும் மாட்டிக்கிறாங்க. இப்படியாக இந்த ஆகாஷ் வந்து நல்ல வேத அறிவு படைச்ச மனுஷன், அவன் கேட்க மாட்டேன்ட்டான். காரணம் எல்லாம் கேட்டு கேட்டு வம்பளை மாட்டிக்கிட்டான். இந்த எப்தா பொருத்தனை பண்ணுனான், எதை பொருத்தனை பண்ணுங்கிறது தெரியல, பண்ணிட்டு கடைசியில் மாட்டிக்கிட்டான். அதே மாதிரி நிறைய பேர் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகும்போது என்னன்னு தெரிய தனக்கு காரியமாகணும்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் சொல்லிடுவாங்க, கடைசியில் காரியமாகி வரும்போது எப்படியாவது ஜமாளிக்க பார்ப்பாங்க. நான் ஆண்டவரா கேட்டாரு, நீ என்கிட்ட வந்து பொருத்தனை பண்ணு
என்னன்னு.
ஆமா, யாக்கோ என்ன பொருத்தனை பண்ணா, கரெக்டு கரெக்டு சொல்லுங்க, என்ன பொருத்தனை பண்ண அதே நம்மளுக்கு தெரியல. முதல்ல தீர்மானம் பண்ணது யாருன்னா ஆபிரகாம், நான் தான் விசுவாசியுடைய தகப்பன் ஆபிரகாம். அதுக்கப்புறம் ஈசாக்கு, இந்த பேர் பட்டியல் ஏன் தெரியுமா வருது? ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு யோசேப்பு பேர் பட்டியல் வர்றது காரணம் என்ன தெரியுங்களா? அப்படின்னா தசம பாகம் கொடுத்தது தான் காரணமே. விசுவாச வீரர்னா அதனுடைய முக்கிய அர்த்தம் என்னன்னா தசம பாகம் கொடுத்தது. தசம் பாகம் கொடுக்கறத பத்தி பத்தில் ஒன்று கொடுக்கணும்னு எப்போ தெரியுமா ஆண்டவர் எழுதி கொடுக்குறாரு? மோசே பிரமாணத்தில் தான் எழுதி கொடுக்குறாரு. செஞ்சிட்டாங்க. அப்போ இவங்களுடைய நல்ல காரியம் என்ன காரியம்? அதெல்லாம் காரணம் காரணம் அதெல்லாம். ஏன் வந்து இவங்களுடைய ஆசீர்வாதம் வந்து மற்றவங்களை கூட அதிகமாக இருக்குது? விசுவாசிகளுடைய தகப்பன் அவங்களுடைய சந்ததின்னு சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, பிரமாணத்தை எழுதி கொடுக்கறதுக்கு முன்பதாகவே ஆண்டவருடைய மனசில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த தசம்பாகம் முதல் முதல் ஆபிரகாம் கொடுத்ததுக்கும் இந்த தசம்பாகம் பத்தில் ஒன்று கொடுக்க வேண்டும் என்று எழுதி கொடுத்ததுக்கும் இடைப்பட்ட காலம் எவ்வளவு யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்கள் பாப்போம். என்ன கேள்வி கேட்கலன்னு நிறைய பேர் தூங்கிடுவீங்க. கரெக்டா? ஏன்னா பிரசங்க போர் அடிக்கும். ஏன்னா கதை எங்கெங்கயோ போகுது. பாவம் பாப்போச்சு. இல்லை, பைபிளில் நிறைய கேள்வியை கேட்பாங்க, கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டால் நல்லா வேத அறிவு வளரும். ஆபிரகாம் முதல் முதல் தசம்பாகம் கொடுத்தாரு ஆச்சுங்களா. ஆனால் அந்த தசம்பாகம் பத்தில் ஒன்று கொடுக்கணும்னு சொல்லி மோசேக்கு எழுதி கொடுத்தாரு. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எவ்வளவு காலம் அப்படின்னா, ஆபிரகாம் மோசே வந்து தசம பாகத்தை கொடுக்க வேண்டும் சொல்றதுக்கு முன்னாலேயே கொடுத்தாரு. அப்ப எவ்வளவு
நாளைக்கு?
430 வருஷம். பாத்துக்கப்பா, ஏதோ ஒரு நம்பர் சொல்லி கரெக்டா ஒர்க் அவுட்
ஆயிடுச்சு.
430 வருஷத்துக்கு முன்னால ஆபிரகாம் தசம பாகம் கொடுத்தாரு எழுதி கொடுக்கறதுக்கு முன்னாலேயே. பாருங்க, அந்த மாதிரி தேவனுடைய காரியங்களை தேவன் என்ன செய்ய விரும்புகிறாருங்கிறத சிந்திச்சு பிரமாணத்தில் இல்லாமல் இருந்தால் கூட நான் நீதி செய்வேன்ட்டு நம்ம முன்னால் போகணும். அதுதான் விசுவாசம்னு சொல்கிறது. எழுதியிருக்கிற பிரமாணத்தை மிஞ்சி சமயத்துக்கேற்றபடி நன்மை செய்வது, அப்படி செய்யும்போது அவர்கள் விசுவாசத்தில் வளர்கிறார்கள். அப்படியாக இங்க வந்து அந்த ஆகாஷ் ராஜா வந்து இந்த எல்லா சம்பவத்தையும் தெரிஞ்சிருக்காரு. தெரிஞ்சதுனால நான் வந்து பிரச்சனைக்கெல்லாம் மாட்டல, ஏன்னா எதை கேட்டாலும் ஆண்டவர் செஞ்சிருவார். அப்புறம் மாட்டிக்கிறது யாரு? நான் தான். அதனால விலகினதுனால ஆண்டவர் பார்த்தாரு, எப்பா எந்த அளவுக்கு ராஜா வந்து என்னுடைய காரியங்களை தெரிஞ்சு விலகிட்டான். அதனால நானே ஒரு அடையாளத்தை கொடுத்துறேன். என்ன அடையாளம்னா, கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவான், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாங்க. என்ன காரணம்னா, நீங்கள் மனுஷனையும் வசனப்படுத்தியிருக்கிறீங்க, பத்தாவதுக்கு என்னையும் தேவனையும் வசனப்படுத்தியிருக்கிறீர்கள். அதனால நான் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை தர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மனுஷனை வசனப்படுத்துனது தேவனை வசனப்படுத்துறது என்ன காரியம் அதை கண்டுபிடிக்கும். இப்போ இம்மானுவேல்னு பேர் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆட்டங்க கால்வு. அதே மாதிரி இம்மானுவேல்னு சபை வச்சுருக்கிறவங்க எல்லாருமே இப்போ தேவன் நம்ம கூட இருக்கிறாரான்னு தேடி பார்த்தா என்னங்கிறது தெரியும். இப்போ மனுஷனையும் தேவனை விசனப்படுத்தின காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏசியா 7 ஒன்று 2 வார்த்தைகள் வாசிப்போம்.
ராஜாவின்
எசியும் சீரியாவின் ராஜாவும் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா என்னும் இஸ்ரேவேலின் ராஜாவும் எசியை யுத்தமிட வந்தார்கள். அவர்களால் அதை பிடிக்க கூடாமல் போயிற்று. சீரியர் எப்ராஹிமை சார்ந்திருக்கிறார்கள் என்று தாவீதின் குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜாவின் விருதையும் அவன் ஜனத்தின் விருதையும் காட்டிலும் காட்டில் உள்ள மரங்களில் காற்றினால் அசைவது போல அசைந்தது.
இன்றைக்கு எருசலேமை பிடிக்கிறதுக்கு ரெண்டு ராஜா வர்றான். ஒரு ராஜா யாருன்னா இஸ்ரவேல் ராஜாவும், இன்னொன்று சிரியா ராஜாவும். ரெண்டு பேர் கூட்டம் கூடி எருசலேமுக்கு வந்துட்டாங்க. எருசலேமில் என்ன இருக்குது? தேவனுடைய ஆலயம் இருக்கு. அப்படின்னா தேவனுடைய ஆலயத்தை பிடிக்கிறதுக்கு வந்திருக்கானுங்க ரெண்டு ராஜாவும் சேர்ந்து. அப்போ தேவனுடைய ஆலயம் வந்து எங்கே இப்போ இருக்குதுன்னா, இந்த யூதா கோத்திரத்தினுடைய எருசலேமுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. அதை வந்து ஆகாஸ் ராஜா அதை ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த சமயத்தில் எருசலேம் தேவாலயத்தையும் எருசலேமையும் பிடிக்கிறதுக்கு இஸ்ரவேல் ஜனங்களும் புறஜாதியில் இருக்கிற ராஜாவும் கலந்து வந்திருக்காங்க. இது என்ன அர்த்தமாக இருக்கும்? இது கேட்டோன்னா இந்த ஜனங்களுடைய இருதயம் அப்படின்னா யூதா கோத்திரமும் தாவீது வம்சத்தாருடைய இருதயம் எப்படி இருக்குதுன்னா, காட்டில் வந்து காற்று அடிக்கும்போது எந்த அளவுக்கு மரம் அப்படியே பயங்கரமாக அசையும் பாருங்க, தத்தளிக்குது. அப்போ என்ன அதனுடைய பொருள் என்ன? ஏன்னா மனுஷனை வசனப்படுத்துனது தேவனை வசனப்படுத்துனது ரெண்டுமே இங்கே நடந்திருக்குது. யாருன்னா ரெண்டு கோத்திரம் வந்து எருசலேமில் இருக்குது. அதில் பத்து கோத்திரமும் பத்தாவதுக்கு புறஜாதியில் வந்துட்டு எருசலேமை பிடிக்க வந்திருக்காங்க, அல்லது எருசலேம் தேவாலயத்தை பிடிக்க வந்திருக்காங்க. அப்போ அங்கே இருக்கிற ஜனங்களுடைய இருதயம் காட்டில் உள்ள மரங்கள் காட்டிலே அசைக்கிறது போல பயங்கரம் அசையுது. இன்னைக்கு யாருக்குமே அந்த மாதிரி ஒரு அசைவு இல்லை. என்ன காரணம்? இதனுடைய பொருள் என்ன சொல்லுங்க பாப்பா. எருசலேம் தேவாலயம் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய காரியங்களையும் பிடித்து அரசாட்சி செய்வதற்கு, அல்லது தேவனுடைய ஆலயத்தில் என்ன இருக்குது, நிறைய வெள்ளி பொண்ணு இருக்குது, நிறைய காணிக்கை வரும், அதையெல்லாம் எடுக்கிறதுக்கு யார் வர்றா? புறஜாதி கூட சேர்ந்து கொஞ்சம் தேவனுடைய நாமத்தை அறிந்த ஜனங்களும் கொஞ்சம் அறியாத ஜனங்களும் கூட கலந்து வந்து இதை வச்சு வியாபாரம் பண்ணலாம், அல்லது இதை வச்சு நம்ம ஆட்சி செய்யலாம், இதுக்கு நம்ம அதிகாரியாக இருக்கலாம் அப்படின்னு. இன்னைக்கு ஊழியம் வந்து என்னவான பொருள்? இன்னைக்கு பொருள் இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிற பொருளாக மாறி சபையை நடத்துறது இன்னைக்கு ஒரு சைடு வருமானம், பார்ட் டைம் ஜாப். அதுவும் புறம்போக்கில் பிரச்சனை இல்லாமல். அதுக்கு ஒரு வசனம் சொல்லுவாங்க, பவுல் என்ன சொல்லியிருக்காருன்னா, செலவில்லாமல் சாவிப்பதே என்னுடைய லட்சியமாக இருக்குதும்பாங்க. எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு. செலவில்லாமல் சாவிப்பதுன்னா செலவில்லாமல் செய்யக்கூடியது நீ வாசித்து சிந்திச்சு ஞானத்தோட பேசுனா அதுக்கு எந்த செலவும் இல்லை. அவங்க அப்படி எடுத்துக்கிட்டாங்க. எப்படி எப்படி திருப்பணும் பாருங்க, எல்லாத்துக்கும் வசனம் இருக்குது. எல்லாத்துக்கும் வசனம் இருக்குது. அப்படி பைபிள் வசனத்தை எடுத்து இன்னைக்கு பிடிக்கிறதுக்கு வரும்போது அங்கே உண்மையாய் தேவனுடைய நாமத்துக்கு பயந்து தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் இதை கேட்கும்போது அவங்களுடைய இருதயம் பயங்கரமாக செய்த காத்துல இந்த காரியம்தான் மனுஷனுக்கு விரோதமாக செய்த காரியமும் தேவனுக்கு விரோதமாக செய்த காரியமும். இன்றைக்கு அநேகர் இப்படி புறப்பட்டிருக்காங்க. ஆமாம், முதல்ல புறப்பட்டாச்சு. உண்மையான ஜனங்க காற்றில் வந்து எப்படி இருதயம் அசைதோ அந்த மாதிரி அசைகிற ஜனங்க தான் இன்றைக்கு உண்மையாக உட்காந்து தேவனை ஆராதிச்சுட்டு இருக்காங்க. இருதயம் அசையுது, மற்றதெல்லாம் அது எப்படி இருந்தாலும் நம்ம வந்து இப்படித்தான் இருப்போம் அப்படித்தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், இப்படியாக இன்றைக்கு இப்படி போகும்போது அந்த ஆண்டவர் பார்த்தாரு, இந்த ஜனங்கள் அப்பாவி ஜனங்க ஒன்றும் தெரியாது. என்ன கேட்க என்ன வேணும்னு சொல்லி கேளுன்னு சொல்லி கேட்டால் கூட இந்த ஜனங்க ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்போ ஆகாஷ் ராஜா என்ன வேணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணியிருப்பான், ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டேன்ட்டான். அப்புறம் ஆகாஷ் ராஜாவுடைய இருதயத்தில் என்ன வேணும்னு அவன்
நினச்சிருப்பான்.
இல்லை இல்லை அப்படி இல்லை, அது வந்து வேற, அது ஆண்டவராக செய்யறது. அதுதான் இந்த மாதிரி இம்மானு வேணும்னு சொல்லி ஒரு அடையாளத்தை கொடுத்துட்டாரு. அதுக்கு முன்னால் என்ன தீர்மானம் பண்ணிட்டு நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு என்ன அது காரணத்தை சொல்லியிருப்பான். எப்பா வாம்பா போச்சு, இது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அப்படி இல்லை சொல்லுங்க பாப்பா. சரி நானே சொல்லிடுறேன். ஆகாஷ் ராஜாவுடைய விருப்பம் என்னன்னா, இந்த எருசலேம் ராஜ்யத்தை நானே ஆட்சி பண்றேன், எனக்கு எந்த அடையாளம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நானு எருசலேமில் ராஜாவாக இருந்தால் போதும், எனக்கு இந்த ஆசை இருந்தால் போதும். அதுவும் அவன் வம்சாவளி பிரகாரம் வந்துட்டு இருக்கிறான். அப்போ எனக்கு இருக்கிற ஸ்தானத்தை நான் காத்து கொண்டா போதும் அப்படிங்கிறது தான் அவனுடைய எண்ணம். போதும், ஆண்டவர் எனக்கு கொடுத்தது போதும், இனி நான் வந்து ஆண்டவர் கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன், எனக்கு இது வேணும்னு நான் சொல்ல மாட்டேன், எனக்கு ஏற்கனவே ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஆமாம் ஆண்ட ஆமாம் போதும்னு மனசு இருந்துருக்குது, ஏற்கனவே ஆண்டவர் கொடுத்துட்டாரு. நான் ஆண்டவர்கிட்ட வந்து லிஸ்ட்டு போட்டு இது வேணும் அது வேணும்னு கேட்கவும் மாட்டேன், ஆண்டவரே வந்து எனக்கு கொடுத்தாலும் அது எனக்கு வேண்டாம். பாருங்க எப்படிப்பட்ட மனசுன்னு பாருங்க. அதனால தான் பாட்டார், நான் உனக்கு கேட்காதனால நானே உனக்கு ஒரு அடையாளத்தை தருவேன். இப்படி அநேகம் பேர் இன்றைக்கி இருக்காங்க, கொடுத்ததே போதும், ஏன்னா ஆண்டவர் வந்து கொடுக்குற காரியத்தில் ஒரு நன்மை இருக்கும், அதில் ஒரு பொருள் இருக்கும், ஒரு அர்த்தம் இருக்கும், நாமளே கேட்டு வாங்கிட்டோம்னா அதில் பிரச்சனை இருக்குங்கிறது இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் நிறைய பேர் லிஸ்ட்டு போட்டு நீங்கள் எல்லாம் எழுதி எழுதி எனக்கு அனுப்பியிருங்க, நான் எல்லா லெட்டரையும் வச்சு மொத்தமாக ஜெபம் பண்ணிடுறேன். ம் பாருங்க, இன்றைக்கி டிவிலேயும் போஸ்டர்லேயும் இமெயிலில் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எழுதுங்க, எழுதி எனக்கு நீங்கள் அனுப்பியிருக்கேன், நான் எல்லா லெட்டர் மேலேயும் கையை வச்சு ஜெபம் பண்ணிடுறேன், நீ எல்லா ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டுருவாரு, நீ கேட்டானா நீங்கள் அங்கேருந்து எனக்கு காணிக்க அனுப்பியிருக்க. அனுப்பியிருக்க ஆமாம், எல்லாம் அக்கௌண்ட்டில் எல்லாம் போட்டு கொடுத்துட்ருக்கேன். பாருங்க எப்படி இல்லை, இதுதான் வந்து எருசலேமை வந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியமும் மனுஷனுக்கு பிரியமில்லாத காரியங்கிறது என்னன்னு இதுதான். ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு ஆண்டவர் அனுமதிச்சிருக்காரு. இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் லெட்டர் எழுதி என்கிட்ட கொடுத்துருக்கேன், நான் மொத்தமாக இருந்து ஜெபம் பண்ணிடுறேன். பாருங்க, மனுஷனை வசனப்படுத்துறது போதாது என்று சொல்லி தேவனையும் வசனப்படுத்துகிற காரியம் என்னன்னு இதுதான். இயேசு கிறிஸ்து வந்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து தேவாலயத்தினுடைய திருச்சியிலே ரெண்டாக கிழித்து யார் எப்போ வேணாலும் நாம தேவனை தரிசிக்கலாம், யாருடைய உதவியும் தேவையில்லை. அத்தனை அப்படியும் பண்ணிட்டு இன்னைக்கு இத்தனை புரோக்கர் உட்காந்து குத்தகை கொடுத்துருக்காங்க. அப்போ மனுஷன் இதை வந்து சிந்திக்க தெரியல. அப்போ மனுஷனையும் வசனப்படுத்தியாச்சு, தேவனையும் வசனப்படுத்துகிறாங்க. நான் தான் பார்த்தான் ஆசாரியா, அதான் அதான் இப்போ அதை தெரிஞ்சுதானே இப்போ இவ்வளவு இப்போ ஆகாஷ் ராஜா என்ன சொல்கிறான், நான் எதுவுமே கேட்க மாட்டேன், கேட்டாச்சுன்னா பின்னாலே பிரச்சனையும் வந்துடும். அதனால மனுஷன் வந்து ஏதாவது இருதயத்தில் சந்தோஷப்பட்டு ஆசைப்பட்டானா பின்னாலேயே பிரச்சனையும் வரும். ஒரு பாம்பு போய் எலியை பிடிக்க போகுதுன்னா அந்த பாம்பு எலியை பிடிக்க ஓடும்போது என்னன்னா என்ன ஆகும், இடையில இல்லை 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 கீரி வந்து உடனே பிடிச்சிடும். அப்போ ஒரு இறையை தேடி ஒன்று வேகமாக போகுதுன்னா அந்த நேரத்தில் இன்னொன்று குறுக்கு வந்துடும். அதே மாதிரி மனுஷனுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக இங்கிருந்து அங்கே போகணும், இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் போகும்போது பார்த்தீங்கன்னா பூனை குறுக்க போன மாதிரி நிறைய பிரச்சனை வருது. அப்படி நிறைய மாட்டிக்கிறாங்க. அப்படி இந்துக்கெல்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறைய காரியம் வேண்டாத காரியம் நிறைய வந்துடும். இது அவங்க பாசையில் நான் சொல்கிறேன், பைபிள் இல்லை, இது அவங்க பாசையில். ஆமாம், அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான காரியங்களை வச்சுருக்காங்க. அப்படியாக தேவனையும் மனுஷனையும் வசனப்படுத்துறதுனால கொடுத்த பேர் தான் இம்மானுவேல். அப்போ இம்மானுவேல்னா என்ன அர்த்தம்னா, தேவனையும் மனுஷனையும் வசனப்படுத்தி ஆண்டவர்கிட்டருந்து கேட்டு வாங்கிக்கிட்ட பேர் தான் இம்மானுவேல் அர்த்தம். ஆனால் இவங்கெல்லாம் சொல்கிறது ஆண்டவர் என் கூட இருக்காருன்ட்டு. ஏசையா 8 6 10 வரை வாசிப்போம்.
நீ பயப்படாமல் அமர்ந்து இந்த ஜனம் மெதுவாய் ஓடுகிற சீலோவின் தண்ணீர்களை அசட்டை பண்ணி
வந்துருச்சா இம்மானுவேலுங்கிற வார்த்தை இதில் வந்திருக்குது. நிறைய ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்குறார். கழுத்து வரைக்கும் தண்ணி பொங்கி வந்த மாதிரி கழுத்து வரைக்கும் என்னென்ன கேட்குறாங்களோ எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுக்குறார். ஏன்னா இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மெதுவாய் ஓடுகிற சீலோவன் தண்ணீரை அசட்டை பண்ணி ரேச்சினையும் ரெமலியாவின் குமாரனையும் சார்ந்து சந்தோஷிக்கிறபடியினால். அப்படின்னா அந்த ரெண்டு ராஜாவையும் பார்த்து நிறைய பேர் சந்தோஷப்படுறாங்க. ஆமாம், இது வந்து புறஜாதி கையில் இது போய் எருசலேம் உழுகணும் அல்லது பிடிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சந்தோஷப்பட்டுருக்காங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வருத்தப்படுறாங்க. நிறைய பேருடைய இருதயம் இந்த காற்றில் உள்ள மரங்கள் அசைக்கிறத போல் அசைஞ்சிட்டு இருக்குது. நிறைய பேருடைய இருதயம் என்ன பண்ணுதுன்னா சந்தோஷப்படுது. ஆமாம், இன்னைக்கு சபை ஊழியம் சொன்னியாச்சுன்னா, ஐயோ ஆத்மா ஆதாயம் இல்லையே, ஜனங்கள் வரமாட்டேங்கிறாங்களே, தேவனுடைய நாமம் மகிமைப்பட மாட்டேங்குதே, இப்படி வியாபார நோக்கத்தோடு இப்படி போகிறாங்களேன்னு கொஞ்சம் பேர் வியாகுலப்பட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க, எப்பா நம்ம இன்னைக்கு போட்ட ப்ரோக்ராமு நல்ல ப்ரோக்ராமு, டிவியில் பேசுகிற மெசேஜ் நல்ல மெசேஜ், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு, நிறைய வசூல் வந்து இன்னைக்கு கிடச்சிது அப்படின்ட்டு இன்னைக்கு நிறைய பேர் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா, தேவனுடைய ஆசீர்வாதம் வர்றது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். நாம் எவ்வளவு சிந்தித்து தியானிக்கிறோமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆசீர்வாதம் நம்மளுக்கு இல்லை. எப்படி பனி வந்து இலைகள் மேலே இறங்குதோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு கிடைக்கும். அசடை பண்ணிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வேகமாக வர ஆற்று தண்ணி வர மாதிரி வரணுமாமா. அப்படின்னா நான் ரட்சிக்கப்பட்டதுனால இந்த ஊரே உடனே ரட்சிக்கப்பட்டுருணும். ஆமாம், நான் ரட்சிக்கப்பட்டதுனால நான் வந்து எனக்கு கிடைச்ச சந்தோஷத்தை சொல்லி எல்லாத்தையும் மனம் திருப்பிடணும். புதுசாக ரட்சிக்கப்படுறவங்களுடைய மனப்பக்குவம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நாள் நான் வந்து பாவத்தில் இருந்தேன், சாபத்தில் இருந்தேன், ஆண்டவர் என்னை விடுதலையாக்குனார், இந்த சந்தோஷத்தை எல்லாத்துக்கும் சாட்சி சொல்லி நான் எல்லாத்தையும் மனம் திருப்புவேன். ஆனால் மற்றவங்களாம் மனம் திருப்புவாங்களா? இதுதான் வேகமாக போகிறது. ஒரே நாளில் ஊரவே மணம் திருப்பணும்னு நினைக்கிறது. அதான் வேகமான ஆற்று தண்ணீர் கழுத்து வரைக்கும் வரும். இல்லை, கழுத்து வரைக்கும் வந்த தண்ணியை குடிக்க முடியுமா? முடியாது. கழுத்து வரைக்கும் வந்த அண்ணா வாய்கிட்ட வரல, கழுத்து வரைக்கும் வந்துருச்சு. முங்க ஆண்டவர் முங்குற அளவுக்குலாம் விடுறதில்ல, முங்கினா தான் சேர்த்து போயிடுவானே, அவனை முங்க விடுறதில்ல. அதுதான் ஆண்டவருடைய வேலையை. இதுல காலத்து வரைக்கும் உட்கார்ந்து கடை ஒன்றும் செய்ய முடியாது. இப்படியே வாயப்படியே தூக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். எப்போ தண்ணி உள்ள போகணும்? இப்படியே வந்து பேசுனேன் என்ன
பேசுவான்?
முடியாது. எங்கே குடிக்கிறது? குடிக்கிறதுக்கு தான் சீலாவின் ஊற்று தண்ணி இருக்குது. நீ தண்ணி நிறைய வேணும்னு சொல்லி கேட்டதுனால, நிறைய வெளிப்பாடு தரிசனம் வேணும்னு சொல்லி கேட்டதுனால விட்டாச்சு. ஆமாம், பழசு பற்ற எல்லாம் கலந்து அடிச்சுட்டு வரும். இப்படியே வச்சுக்கோ, அதான் நல்லது. எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆமாம், இப்படியே இருக்க வேண்டியதான். ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியும், நான் படித்தேன் மேதாவி. ஆமாம், ஆண்டவர் எங்கள் கூட இருக்கிறாரு. கடைசியில் வருது, ஆலோசனை செய்யுங்கள், அது அபத்தமாக. யார் எங்ககிட்ட வந்தாலும் சரி, நாங்கள் கரெக்டாக பேசுவோம். எங்களுக்கு ஆண்டவர் நிறைய ஞானம் கொடுத்துருக்கார், நிறைய வழிபாடு கொடுத்துருக்கார். தேவன் எங்கள் கூட இருக்காருன்ட்டு இப்படியே கழுத்து உயர்த்திக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் கழுத்து இப்படி உயர்த்திட்டு இருந்தால் பெருமை இருந்துன்னா நடக்கவே நடக்காது. ஆண்டவர் சமூகத்தில் தாழ விழுந்து, ஆமாம், பணிஞ்சாதான் ஆண்டவர் எல்லாம் கிடைக்கும், உண்மையானது கிடைக்கும். இவங்க ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, ரைட்டு நான் உங்களுக்கு தர்றேன், வெளிப்பாடு தரிசனமும் நிறையா தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு எல்லாம் உட்காந்து முடிக்கிறாங்க. இந்த ரெண்டு ராஜா யாருன்னு கேட்டிங்கன்னா, ஏசையா 7வது அதிகாரம். இந்த ரெண்டு ராஜாக்களுக்கு ஆண்டவர் ஒரு பேர் வச்சுருக்காரு. இல்லை இல்லை, 4வது வசனத்துலேருந்து வாசிப்போம். ஏசையா 7:4. இந்த எரிகிற கொல்லிக்கட்டை, இல்லை எரிகிற கோயில்ல போகிற கொல்லிக்கட்டை, கொல்லிக்கட்டையினுடைய ஆலோசனை நிலைநிற்பதில்லை. அப்படின்னா எருசலேமே உனக்கு பிடிக்க முடியாது. அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை பிடிச்சி பணம் சம்பாதிக்க முடியாது. தேவனுடைய வார்த்தையை எடுத்து இவனுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்து ஒன்றும் பண்ண முடியாது. தேவனுடைய வார்த்தை பனி வந்து எப்படி பனித்துளி இலைகள் மேலே இறங்குறது போல தான் இறங்கும. அதை விட்டு போட்டு தேவனுடைய வார்த்தை ஆற்று வெள்ளமோற எனக்கு மட்டும் தனியாக வந்துடும் சொல்லி நினச்சா வரும், கழுத்து வரைக்கும் வந்துட்டு அவன் தான் மாட்டிட்டு முடிக்கணும். இது இரண்டு புகையிற கொல்லிக்கட்டைகள். அவங்களுடைய ஆலோசனை நடக்க போகிறது இல்லை. ஆமாம், இதில் 9வது வசனம் வாசிப்போம். பாருங்க, இங்கே விசுவாசியா விட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்று சொல். அப்போ விசுவாசத்தை பற்றி இங்கே வந்திருக்குது. அப்போ இந்த இடத்துல மனுஷனுடைய விசுவாசம் ரொம்ப உறுதியாக இருக்கணும். எப்ராஹிம் சமரியா, சமரியா யாரு? சமரியானா யாரு? இன்னைக்கு யாரு சமரியானா? யாரு சமரியர்கள் அப்படின்னா? யாரு? கிறிஸ்தவர்கள். புறஜாதி கூட கலந்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கிறிஸ்தவம். ஆமாம், ஆண்டவர் வந்து மனுஷனாக இல்லாமையும் தேவனாக இல்லாமையும் ரெண்டு வேஷத்தில் தானே வந்தார். அதுதான் நல்ல சமாரின்னு
சொல்கிறார்.
அப்போ யூதனுக்கும் ரட்சிப்பு வருது, புறஜாதிகளுக்கும் ரட்சிப்பு வருது இல்லை. அதனால தான் நல்ல சமாரி. ஏன் லேவிய வேலைக்கு போனான்? அவன் வந்து அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும்தான் தேவனுடைய வார்த்தையை அறிவிப்பான். அவன் சபையை விட்டு சபைக்கு வராதனால அவன் தீட்டானவன் சொல்லிட்டு விலகி போயிட்டான். ஆனால் நல்ல சமாரியங்கிறது பரவாயில்ல, தீட்டானாலும் பரவாயில்ல, நான் இவனை பாதுகாத்து கொண்டு. அப்படின்னா புறஜாதிகளுக்கும் யூதர்களுக்கும் வெற்றிப்பை கொடுக்க வந்தது தான் இயேசு கிறிஸ்து. அப்போ இங்கே சமரியா ஸ்திரீ, சமரியா மலையில் தொழுது கொள்ள வேண்டும், இந்த மலையில் தொழுது கொள்ள வேண்டும், எருசலேமில் தொழுது கொள்ள வேண்டும். அப்படின்னா ரெண்டு தேவாலயத்தையும் கட்டினது சாலமன் ராஜா. எருசலேமில் இருக்கிற தேவாலயத்தை கட்டினதும் சாலமன் ராஜா தான், சமரியா மலை மேல இருக்கிற கோயில கட்டினதும் சாலமன் ராஜா தான். அதனால இன்னைக்கு 10 கோத்திரங்கள் புறஜாதியோட கலந்து இருந்து சமரியாவில் இருக்காங்க. அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் விசேஷமாக புறஜாதிகளுடைய ஆசரிப்பு முறைகளை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்கள். அப்போ இந்த கிறிஸ்தவருடைய எண்ணங்கள் நிலைநிற்காது, நடக்காது. அப்போ இரண்டு புகையிற கொல்லிக்கட்டைகள், இந்த இரண்டு புகையிற கொல்லிக்கட்டை யாரு? அதான் இரண்டு புகையிற கொல்லிக்கட்டை. இரண்டு புகையிற கொல்லிக்கட்டைன்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்பா, யாருக்கு தெரியுதுன்னு பார்க்கலாம். பைபிள் ஸ்டடி மாறியும் போது, சர்ச் பிரசங்கம் மாறியும் போது, சண்டே ஸ்கூல் மாறியும் போகுது
இல்லை.
இரண்டு புகையிற கொல்லிக்கட்டை, கொல்லிக்கட்டை புகையம்னா என்ன நடந்திருக்கணும்? கரெக்ட், கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. முதல்ல எரிஞ்சிட்டு இருந்திருக்குது, இப்போ அணைஞ்சு போச்சு. எப்ரேயர் 6:6 இந்த இரண்டு போகிற கொல்லிக்கட்டை யாருன்னு
கண்டுபிடிப்போம்.
இல்ல அதுக்கு முன்னால இல்ல, ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டோம். அது எங்க 4 வருதா? 4
அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவான அவர்கள் மறுபடியும் புதுப்பிக்க கூடாத காரியம்,
இப்படி இருக்கிறவங்க தேவன் எங்க கூட இருக்கிறார் சொன்னா எப்படி இருக்கும்? அல்லது ஊழியம் செஞ்சா எப்படி இருக்கும்? இதுதான் போயுது. நாங்க இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, ஒரு காலத்துல இப்படி இருந்தா அப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு இருப்பாங்களோ ஒழிய, அங்க புகை தான் வரும், வெளிச்சம் வராது. ஏன்னா ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டோம். ஆமா, மறுதளிச்சு போச்சுன்னா விளக்கு அமைஞ்சு போச்சு. இன்னைக்கு புகையிற கொல்லிக்கட்டை நிறைய தெரியுது. இன்னைக்கு இல்லை, அவங்களுக்கு அது ரொம்ப புரியுது. அதான் முதல்ல நல்லா இருந்தா, இப்ப புகையுது. புகைஞ்சா என்ன பண்ணும்? கண்ணுதான் எரியும். எரிஞ்ச என்ன ஆகும்? அந்த புகை நேரம் மேல போயிரும். விளக்கு அடுப்பு ஊதி பத்த வச்சவங்களுக்கு தெரியும், அடுப்பு எரிஞ்சா அந்த புகை நேரம் மேல போயிரும். அடுப்பு அமைஞ்சு
போச்சுன்னா
நம்ம கிட்ட தான் அது, தனக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் வேதனை பண்ணும் இந்த புகைகிற கொல்லிக்கட்ட. அப்படின்னா இவங்கெல்லாம் யாரு? எரிஞ்சிருந்தோம், கரெக்டு. இன்னொரு வகையில சொல்ல போனா, ஒரு தடவை பிரகாசிக்கும் போது எப்படி இருந்தாங்க தெரியுமா? அப்ப என்ன பேர் வச்சிருக்கலாம் அவங்களுக்கு? ஒரு தடவை பிரகாசிக்குதுன்னு வைங்களேன், நல்லா விளக்கு விளக்கு வெளிச்சம் நல்லா பிரகாசமாக இருந்துட்டு இருக்குது. இப்போ ஜனங்களாம் யார் என்னன்னு சொல்லுவாங்க? இம்மானுவேல் வந்து அப்போ சொல்லியிருக்க
மாட்டாங்க.
இல்லை, விளக்கு நல்லா பிரகாசிக்கும் போது இவங்களை வந்து அநேகருக்கு நன்மை செய்கிறவங்க தீர்க்கு தரிசின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான், அநேகர் அவனுடைய வெளிச்சத்தில் நடக்க மனதாக இருந்தார். அப்போ யோவான் தீர்க்க தரிசி இல்லைங்களா? அதே மாதிரி தேவனுடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க வைக்கிறவர்கள் தீர்க்க தரிசிகளாக இருக்காங்க. அப்போ விளக்கு அமைஞ்சு போச்சு, இப்போ என்னன்னு சொல்லலாம் பேர்? கதைக்கு
வரமாட்டேங்கிறீங்களா?
இல்லை இல்லை, கள்ள தீர்க்க தரிசிகள். கதைக்கு வரமாட்டேங்கிறீங்களா? சிந்தனை எங்கேயோ போகுதா? தீர்க்க தரிசியா இருந்து பின்வாங்கி போனானா அவன் கள்ள தீர்க்க தரிசி. சரி, இந்த கள்ள தீர்க்க தரிசி என்ன பண்றான்? எருசலேமை பிடிக்க வர்றான், பதவி ஆசை, சபையில முக்கியமான இடம் வேணும், நான் தான் பிரசங்கம் பண்ணுவேன். சரி பண்ணு, மூப்பரா நான் இருப்பேன், சரி நீ இரு. இந்த கள்ள தீர்க்க தரிசிக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான். யாரு சொல்லுங்க பாப்போம். கள்ள தீர்க்க தரிசியுடைய ரெண்டு புகையிற கொல்லிக்கட்டை, ஒரு புகையிற கொல்லிக்கட்டை கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இன்னொரு புகையிற கொட்டி இப்போ யார் இன்னும் வெளிச்ச பிரகாசிக்க வைக்கிறது? ஒன்று தீர்க்க தரிசி தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி அநேகரை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துவோம். அதுக்கப்புறம் யார் அநேகருக்கு ரட்சிப்பு வழி நடத்துறது? யார் யாராக இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுங்க. அதுக்கு அடுத்தது யார்? இல்லை அதுக்கு முன்னால் பின்னால் யாராக இருந்தாலும் சரி பரவாயில்ல. யோவான் எழுந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான் இல்லையா? அதே மாதிரி யோவான் வந்து வழி காட்ட போனாள். அதுக்கு பின்னால் யார் வந்தார்? இயேசு கிறிஸ்து வந்தார். அப்போ இயேசு கிறிஸ்து என்னன்னா அவரும் எரிந்து பிரகாசிக்கிற வெளிச்சம்தான் இல்லையா? அப்போ அதே மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் வந்து தேவ கிறிஸ்துவை போல ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நல்ல ஊழியம் செய்கிறாங்க. நான் அவங்க பின்வாங்கி போகும்போது என்னாகும்? போயிடறாங்க. அவங்க என்ன பதவிக்கு போட்டிடுவாங்க அப்படின்னா அந்தி கிறிஸ்து. இந்த அந்தி கிறிஸ்தியும் கள்ள தீர்க்க தரிசியும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா எருசலேமை பிடிக்க வந்திருக்காங்க. பதவி ஆசை எருசலேமை பிடிக்கணும், நான் தான் ஆட்சி செய்யணும். இன்னைக்கு கிறிஸ்தவ சபையில் இருந்துட்டு பதவி ஆசையோடு அலையிறவங்க எல்லாருமே இந்த போகிற கொல்லிக்கட்டை தான். பைபிளை படிச்சிருந்தாங்கன்னா நிறைய இந்த வசனங்களும் தெரிஞ்சிருக்கும். அவள் பதவி ஆசைக்கு சண்டை போடும்போது, நாற்காலி சண்டை வரும்போது, ஆனால் போகிற கொல்லிக்கட்டாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து நல்லா பேசலாம். இன்னும் பைபிள் படிக்கலையே. இந்த போகிற கொல்லிக்கட்டைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பக்கம் எலெக்ஷனும் நடக்கும். இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஆமாம், ஆனால் மற்ற இதில் வந்து ரகசியமாக நடக்கும். வேறு சில சபைகளில் அந்த தேர்ந்தெடுக்கிறது ஓட்டு போட சொல்லி கையை தூக்க சொல்லி என்ன சொல்லுவாங்க, அதுலேயும் வந்து நாற்காலி சண்டை பயங்கரமாக இருக்கும். அதுலேயும் காசு கொடுத்து தான் இங்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. நிறைய சபைகளை நான் பார்த்துருக்கேன். நான் இந்த ஐபிசி சபையிலேயே நான் பார்த்துருக்குறேன். மாஸ்டர் கதில் வருவாங்க, வந்து இதை மாற்றணும், பிரசிடெண்ட்டை மாற்றணும், அவங்க மாற்றணும்பாங்க. ஒன்று யார் யாருன்னு சொல்லுவாங்க, இவங்கள இந்த வருஷத்துக்கு தேர்ந்தெடுத்தாச்சு, எல்லாம் கை தூக்குங்க அப்படிம்பாங்க. அதில் வர சண்டை பார்க்கணும், பயங்கரமாக இருக்கும். எல்லாம் போயிற கொல்லிக்கட்டைகள். தேவனுடைய வார்த்தையில் இருந்து அறிவித்து பிரகாசிக்கிறமா இருந்தேன்னா நற்கரிகளை செஞ்சுட்டு போயிட்டே இருக்குண்ணா. உன்னுடைய வெளிச்சம் பிரகாசிக்க கடவுள்னு தான் சொல்கிறாரு. ஆனால் பிரகாசிக்கிற வெளிச்சம்னா நீ போய் சேரில் உட்காந்துட்டு அதுக்கு மேலே உட்காந்துட்டு பிரகாசிக்கணும் ஆண்டவர் சொல்லலை. அந்த பிரகாசிக்கிறதுக்கு ஆண்டவரே விளக்குத்தண்டை கொடுக்குறாரு. இந்த விளக்குத்தண்டும் பத்தலின்னு என்ன பண்ணுறான், நாற்காலியில் போய் ஏறி உட்காறான். அதுக்கு பக்கத்தில் டேபிள்லையும் ஏறி உட்காந்துட்டு விளக்கு வெளிச்சத்தை நான் பிரகாசிக்க வைக்கேன்னு சொல்கிறான். அப்போ யாருன்னா இந்த இரண்டு புகையிற கொல்லிக்கட்டைகள், கள்ளத்திற்கு தரிசியும் அந்தி கிறிஸ்துவும். இவங்க தான் வந்து தேவனுடைய வார்த்தையை எடுத்து அல்லது பிடிச்சி தங்களுடையதாக்கி கொண்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. இந்த காரியம் தேவனையும் விசனப்படுத்தி இருக்கிறார்கள், மனுஷனையும் விசனப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே இவர்களுடைய ஆலோசனை நிலைநிற்பதில்லை. அதனால் நீ அடையாளத்தை கேளுன்னாரு, அவனும் கேட்க மாட்டேன்ட்டா ராஜாவும். எனக்கு இருக்கிறதே போது, இருக்கிற பதவியே போதுன்ட்டாரு. அதனால் ஆண்டவரே பார்த்து ஒரு அடையாளத்தை கொடுத்தாரு, இம்மானுவேல்னு சொன்னார். இவங்கெல்லாம் நினச்சிட்டாங்க இம்மானுவேல் ஆண்டவர் அடையாளத்தை கொடுத்தோன்னா ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறான்னு சொல்லிட்டு மொத்தமாக சந்தோஷமாக இருக்காங்க. இன்னைக்கு அந்த கிறிஸ்துவம் களத்தில் இருக்க தரிசிகளும் நிறைய அற்புதம் நடக்குது, நிறைய அடையாளம் நடக்குது, நிறைய ஜனங்கள் வர்றாங்க, திருத்தருலாம் வர்றாங்க. ஆலோசனை செய்யுங்கள், அது அபத்தமாக ஜனங்களை கூட்டம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை சொல்லி என்னென்னமோ பண்ணுறாங்க. எல்லாம் பண்ணதுனால ஓஹோ ஆண்டவர் நம்ம கூட இருக்காரு, அதனால தான் இந்த எல்லா காரியம் நடக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு சரமாரியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் இருக்காரா? இல்லை. ஆமாம், அஞ்சாம் அதிகாரம் 14 வசனம். ஆமாம், 5:14. தீமையை வந்து என்ன பண்ணணும், தீமையை நன்மையை தேடுங்கள். ஆமா, தீமை அந்த நம்ம ஏசியெல்லாம் நம்ம வாசிக்கிறோம், அந்த பிள்ளை தீமையை வெறுத்து நன்மையை அறியும் நாள் மட்டும் தேனையும் சாப்பிடுவான். அப்ப இதை வந்து தேவனுடைய வார்த்தையை சாப்பிட்டு வந்த உடனே இன்னைக்கு தீமையை வெறுக்கணும், நன்மைய தேடணும். இன்னைக்கு அந்த இதே இல்லைங்க, இம்மானுவேல் பேர் தான் இருக்குது. தீமையை வெறுக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்ப எப்படி? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சொல்லுகிறபடி தேவனாய் கர்த்தர் உங்களோட இருப்பார். ஆண்டவர் எங்க கூட இருக்கிறார் இருக்கிறான்னு சொல்லிட்டு இருக்காங்களே ஒழிய தீமையை விட மாட்டேங்கிறான், நன்மையை தேட மாட்டேங்கிறான். சோத்திரம். அப்ப நன்மையை தேட மாட்டேங்கிறான். இப்படி இருந்தாதான் ஆண்டவர் நம்ம கூட இருப்பாரு, இப்படி இல்லைன்னா ஆண்டவர் நம்ம கூட இருக்க மாட்டாரு. தேவன் தாம இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
தெரியவே